கங்கை அணிந்தவா கண்டோ தொழும் விலாசா சதங்கையாடும் பாத வினோத
திரு சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம் 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 வணக்கம். வணக்கம் அன்பர்களே, இன்றைய தினசரி தியானம் கிரியை மனம் மொழி மெய் ஆகிய திரிகரணங்களால் தேவே உனக்கென்றே நான் செயல் புரிவேனாக. வயது வரும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் வினையாற்ற தகுதியுடையவன் ஆகின்றான். அவன் புரியும் கருமம் தனக்கு மட்டுமல்லாது உலகுக்கு நன்கு பயன்பட வேண்டும். அத்தகைய கருமத்தை கடவுளுக்கென்றே செய்வது கிரியை ஆகின்றது. இது பணிந்தெண்டிசை மண்டலம் எல்லாம் அது பணி செய்கின்ற வளரோடு கூறன். இது பணி மானுடர் செய் பணி ஈசன் பதிப்பணி செய்வது பத்திமை காணே என்பது திருமந்திர பாடல். அன்பர்களே, இந்த வாரம் விகடனில் வெளிவந்த தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளாரின் அன்பே தவம் என்கின்ற கட்டுரையின் முதல் பகுதியை பார்ப்போம். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்றவர் அவரை குத்தாட்டு வானாகி நின்றாயே என சொல்லி வாழ்த்துவனே என்று மாணிக்கவாசகப் பெருமான் கரைந்து உருகிச் சொன்னார். இறைவா, அளவற்ற ஆற்றல் உடையவனே, நீ விண்ணிலே நிறைந்திருக்கின்றாய், மண்ணிலே மறைந்திருக்கின்றாய், காற்றிலே கலந்திருக்கின்றாய், நீரிலே உறைந்திருக்கின்றாய், நெருப்பில் இருக்கின்றாய், பிரபஞ்சத்திலும் பஞ்சபூதங்களிலும் கலந்து கரைந்து வியாபித்திருக்கின்றாய். அங்கு இங்கு எனாதபடி எங்கும் இருக்கும் உன்னை நாங்கள் திருக்கோவில் எழுப்பி எழுந்தருளச் செய்து அருள் பாலிக்க செய்ய வேண்டுகின்றோம். கோவில் இறைவன் எழுந்தருளி பாலிக்கும் இடம் மட்டுமா? இறைவன் இப்படி ஓர் இடம் எனக்கு வேண்டுமென்று நம்மிடம் கேட்டுப் பெற்றானா? வானமே அவன் இல்லை, பிரபஞ்சமே அவன் ஆளுகை. அப்படியிருக்க ஒரு சின்னஞ்சிறிய இடத்தில் அவன் தன்னை சுருக்கிக் கொள்வது எதற்காக? தனக்காக அல்ல, தன்னை மக்கள் வழிபட வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்காகவும் அல்ல, தன்னை வழிபடும் மக்கள் பக்குவப் பெற வேண்டும் என்பதற்காக. ஆனால் நமக்கோ நிறைய கவலைகள், பிரச்சனைகள், சிக்கல்கள், சின்ன சின்ன ஆசைகள். அவையே காலப்போக்கில் பேராசையாக உருவெடுக்கின்றன. இப்படி ஆசைகளுக்கு மத்தியில் அல்லல் படுகின்ற நாம் இறைவனிடம் நிறைய கோரிக்கைகளை கொண்டு போய் கொட்டுகின்றோம். அதற்காக அந்த மகாதேவனை எல்லா இடங்களிலும் தேடிக்கொண்டிருக்கின்றோம். எங்கு தேடினாலும் அவன் நமக்கு தென்பட மறுக்கின்றான். இறைவன் நமக்கு எப்பொழுதுதான் தென்படுவான்? உறவு கோல் நட்டு உணர்வு கையிற்றினால் முருக வாங்கிக் கடைய முன் நிற்குமே என்று அப்பர் பெருமான் சொல்லுவார். தாய்மார்கள் தயிரை கடைவார்கள், கடைகின்ற பொழுது வெண்ணெய் பிரிந்து வரும். அதை போல இறைவன் நமக்கு தெரிய வேண்டுமா? அன்பால் இறைவனை நினைந்து அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி நானும் பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே என்று மாணிக்கவாசகர் சொன்னதைப் போல அழுது அழுது அவனை தொழ வேண்டும். அந்த அழுகை நமக்கானதாக மட்டும் இருக்கக்கூடாது, உலகத்தின் நன்மைக்கான பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். உலக நன்மைக்காக ஆண்டவன் சன்னதியிலேயே அழுகின்ற பொழுது அந்த கண்ணீர் புனித நீராக மாறும். அப்படிப்பட்ட பிரார்த்தனைகள் இன்று வலிமை பெற வேண்டும். ஒருவர் கோவில் வாசலுக்கு வந்தார், பழக்கடைகளுக்கு போனார், தேங்காய் குவியலில் ஒவ்வொன்றாக எடுத்து அத்தனையையும் காதோரத்தில் வைத்து ஆட்டி பார்த்தார். கடைசியாக ஒரு தேங்காயை தேர்ந்தெடுத்தார், அதை அர்ச்சனைக்கு எடுத்தும் போனார். உடன் வந்த நண்பர் கேட்டார், இப்படி நல்ல முத்தின காயில்தான் அர்ச்சனை செய்ய வேண்டுமா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. அப்புறம் ஏன் இத்தனை தேங்காய்களை புரட்டி எடுத்தீர்கள்? வீட்டுக்கு போனதும் இந்த தேங்காயில் தானே சட்டினி அரைக்க வேண்டும். எல்லாவற்றிலும் நமக்கு தன்னலம். நம்முடைய தேவைகள், இயக்கங்கள், குறைகள் இவைதான் பிரார்த்தனையில் பிரதானப்படுகின்றன. மருத்துவமனை, அவசர சிகிச்சை பிரிவு. ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அவருக்கு மாரடைப்பு. மருத்துவர்கள் அவர் உயிரை காப்பாற்ற போராடி கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் அவர் மனைவி கடவுளிடம் வேண்டிக் கொண்டாள், என் கணவர் எப்படியாவது உயிர் பிழைக்க வேண்டும், அவர் நல்லபடியாக வீடு வந்துவிட்டால் எங்கள் வீட்டில் இருக்கின்ற பசுமாட்டை உனக்கு தானமாக தந்து விடுகின்றேன் என்று மங்கள நாணை கண்ணில் ஒற்றிக்கொண்டார். அந்த பெண்ணின் பிரார்த்தனையும் மருத்துவர்களின் உதவியும் பலித்தது. கணவன் நலம் பெற்று வீடு வந்தான். இரு தினங்களுக்கு பிறகு மனைவி மெதுவாக அவனிடம் சொன்னாள், நீங்கள் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த பொழுது நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன், அதை நிறைவேற்றணும் என்றாள். என்ன வேண்டிக் கொண்டாய்? உங்களுக்கு உடம்பு சரியாச்சுன்னா நம்ம பசுமாட்ட கோவிலுக்கு தானமா தரேன்னு. கணவனுக்கு மீண்டும் மாரடைப்பு ஏற்படுகின்ற அளவுக்கு இரத்த அழுத்தம் உயர்ந்தது. எதுக்காக இப்படி வேண்டிக்கிட்ட? கொஞ்சம் பொறுத்து பார்த்திருக்கலாமே. சின்னதா ஏதோ ஒண்ணு தரேன்னு சாமி கிட்ட வேண்டியிருக்கலாமே. பசுமாட்டை போய் தானமாய் தரேன்னு வேண்டிக்கிட்டேயே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா, புத்தி இருக்கின்றதா என்று கோபித்துக் கொண்டான். பிறகு கடவுளை நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டான். அடுத்த நாள் பசுமாட்டை இழுத்து கொண்டு மற்றொரு கையில் வீட்டில் இருந்த ஒரு குட்டி பூனையும் எடுத்துக்கொண்டு சந்தைக்கு போனான். சந்தையில் நின்று உரக்க கூவினான், இந்த பசுமாட்டோட விலை 1 ரூபாய், வாங்குறவங்க வாங்கிக்கலாம். ஆஹா, 1 ரூபாய்க்கு பசுமாடா என்று கூட்டம் திரண்டது. அவன் கூட்டத்தை பார்த்து சொன்னான், 1 ரூபாய்க்கு இந்த பசுமாடு வேணும்னா இந்த மாட்டோட பாலை குடித்து வளர்ந்த இந்த பூனைக்குட்டியும் விலைக்கு வாங்க வேணும். பசுவோட விலை 1 ரூபாய்தான், ஆனால் பூனையோட விலை 3000 ரூபாய். கூட்டத்தில் இருந்த ஒருவன் பசுவையும் பூனையையும் விலைக்கு வாங்கி கொண்டு போனான். இவன் பசுமாடு விற்ற பணமான 1 ரூபாய் கையில் எடுத்து வைத்துக் கொண்டான். பூனை விற்ற 3000த்தை முந்தியில் முடித்துக் கொண்டான். கோவிலுக்கு போய் ஆண்டவனின் சன்னிதானத்திற்கு முன்னே நின்றான். கடவுளே, எனக்காக என் மனைவி பசுவை உனக்கு தானமாக தரதா வேண்டிக்கிட்டா, எனக்கு குணமாயிடுச்சு, இப்பதான் இந்த மாட்டை சந்தையில் வித்து விட்டு வந்தேன், அந்த வித்த பணம் 1 ரூபாய், அது உனக்கு சேர்ந்தது என்று சொல்லி 1 ரூபாயை உண்டியில் போட்டுவிட்டு வீடு வந்து சேர்ந்தான். அங்கே அவனுக்கு முன்பாக பூனையை 3000 கொடுத்து வாங்கியவன் காத்துக் கொண்டிருந்தான். பூனை இங்கே ஓடி வந்துருச்சு, மரியாதையை அதை பிடிச்சு கொடு, இல்லனா 3000 எடு என்று சொன்னான். இவன் பூனையை பிடிக்க ஓடினான். அது துள்ளி துள்ளி ஓடியது. இவனும் தாவிக்கொண்டே ஓடினான். அதை பிடிக்க முயன்ற பொழுது வழுக்கி விழுந்தான். மறுபடியும் மாரடைப்பு வந்துவிட்டது. மருத்துவமனைக்கு தூக்கி கொண்டு போனார்கள். மருத்துவர் அவசர அவசரமாக ஒரு மருந்தை வாங்கி வரச் சொல்லி இவன் மனைவியிடம் ஒரு மருந்து சீட்டை கொடுத்தார். அவள் மெல்லிய குரலில் கேட்டாள், இந்த மருந்து என்ன விலை இருக்கும் டாக்டர்? என்ன, 3000 ரூபாய் இருக்கும் என்றார் மருத்துவர். ஏமாற்ற நினைத்தால் அப்படியே நினைப்பவன் ஏமாந்து போவான். கடவுளை மட்டுமல்ல, யாரையும் யார் ஏமாற்ற நினைத்தாலும் அவர்கள் ஏமாந்து போவார்கள். இதுதான் இயற்கையின் நியதி, இறைமையின் விதி. இதை உணர்ந்து கொண்டால் நம் வாழ்க்கையில் ஒருபொழுதும் வழுக்கி விழமாட்டோம். அதனால்தான் நம் சமயத்தில் வழிபடுகின்ற உயர்நிலையில் மட்டுமே இறைவனை வைத்து பார்க்காமல் நம்மோடு அன்றாடம் கலந்து பேசுகின்ற உறவாக எண்ணுகின்றோம். பெற்ற தாயாக, வளர்க்கும் தந்தையாக, உரிமையுள்ள தோழனாக, எல்லா நிலைகளிலும் நம்மோடு வருகின்ற உற்ற உறவாக இறைவனை பார்த்தது நம் சமய வழக்கு. இதைத்தான் அப்பர் பெருமான் சொல்லுகின்றார், அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓர் ஊரும் நீ, துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவித்தாய் நீ, துணையாய் என் நெஞ்சில் துரைப்பிப்பாய் நீ, இப்பொன் நீ, இம்மணி நீ, இம்முத்து நீ, இறைவன் நீ, ஏரூர்ந்த செல்வன் நீயே என்கின்றார். இப்படி எல்லா உறவுகளாகவும் இறைவனை நினைப்பது நம் ஆன்மீக நெறி. இறைவனை வழிபடும் நிலையில் இருந்து வழிகாட்டும் நிலைக்கு அழைத்துச் செல்லுகின்ற நிலை அது. ஆக தெளிவான ஆன்மீக சிந்தனை இன்றைய மனித குலத்திற்கு தேவையாக இருக்கின்றது. ஆன்மீகம் என்பது கலை, இலக்கியம், பட்டறிவு, வாழ்வியல், இசை என எல்லா துறைகளையும் உள்ளடக்கியது. இறை நம்பிக்கையும் இறை வழிபாட்டு பிரார்த்தனையும் சடங்குகளும் மட்டுமல்ல ஆன்மீகம். அவற்றையும் தாண்டி மனித குலம் எப்படி வழிநடத்தப்பட வேண்டும், எந்த திசையில் அது செயல்படுத்த வேண்டும் என்ற அக்கறையும் பொறுப்பும் உணர்வும் அதற்கு உண்டு. அந்த பொறுப்புணர்வோடு பல்வேறு சிந்தனைகளை பல தளங்களில் பன்முக பரிமாணங்களில் சிந்திப்போம்.
கழித்தவன் கண் சிவந்து கையிலே நன்மலையோடி, நெளித்தவன் எடுத்தலும் நேரிடை அஞ்ச நோக்கி, விழித்தவன் ஊன்றியிட்ட வெப்பினால் அலறி வீழ்ந்தான், மழித்திரை ஊன்றினானேன் மறித்து நோக்கில்லை என்றே, மழித்திரை ஊன்றினானே மறித்து நோக்கில்லை என்றே, மறித்து நோக்கில்லை என்றே. கருத்த நாய்கள் சிவந்தே கையிலை நல்மலையை கையால், கருத்த நாய்கள் சிவந்தே கையிலை நல்மலையை கையால், எருத்தனா எடுத்தவாரே என்கிழை அஞ்ச ஈசல், எருத்தனா எடுத்தவாரே என்கிழை அஞ்ச ஈசல், திருத்தனாய் திருத்தனாய் தேவன் இருவிரல் உன்ற விழுந்தான், கடியவள் கள் சிவந்தே கையிலே நல் மலையோடி கடியவள் கள் சிவந்தே கையிலே நல் மலையோடி படிவுடை அங்கை எஞ்ச எடுத்தலும் மறுவ நோக்கி படிவுடை அங்கை எஞ்ச எடுத்தலும் மறுவ நோக்கி செடிபட திருவீரல்லால் உங்களும் செடிபட திருவீரல்லால் உங்களும் சிதந்து வீழ்ந்தான் செடிபட திருவீரலால் உங்களும் சிதந்து வீழ்ந்தான் படிமுற ஊன்றினான் மறித்து நோக்கில்லை அன்றே படிமுற ஊங்கினானே மறித்து நோக்கில்லை அன்றே கரியத்தான் கண் சிவந்து கையிலே நன் மலையை பற்றி கரியத்தான் கண் சிவந்து கையிலே நன் மலையை பற்றி இரியத்தான் எடுத்திடலும் எந்திழை அஞ்ச ஈசன் எரியத்தான் வா எந்திழை அஞ்ச ஈசன் நெறியத்தான் உண்டாம் உன்ன நிற்கிலாது அலறி விழுந்தான் உண்ண நிற்கிலாது அலறி விழுந்தான் மறியத்தான் உந்தினானேன் மறித்து நோக்கில்லை என்றே கற்ற நன் கையிலே தன்னே காண்டலும் மறக்க நோடி கற்ற நன் கையிலே தன்னே காண்டலும் மறக்கல் நோடி செத்தவன் எடுத்தவாரே சேகிடை அஞ்ச ஈசல் செத்தவன் எடுத்தவாரே சேகிடை அஞ்ச ஈசல் உத்திரை ஊன்றா முன்னம் உணர்வழி வகையால் திரை ஊன்றாமுன்னம் உணர்வழி வகையால் விழுந்தால் மத்திரை ஊன்றினானே உத்திரை ஊன்றாமுன்னம் உணர்வழி வகையால் விழுந்தால் மத்திரை ஊன்றினானே மறித்து நோக்கில்லை அன்பே மத்திரை ஊன்றினானே மறித்து நோக்கில்லை
அடுத்து ஒரு சிறிய கதை. ஒளிவதற்கு இடமில்லை. ஒருவர் ஆண்டவர் சன்னிதானத்திற்கு வந்தார். ஆண்டவா, இப்போதுதான் நிலத்தை உழுது விட்டு வந்திருக்கின்றேன், நெல் விளைய மழை வேண்டும் என்று கேட்டு போனார். இன்னொருவர் இறைவனின் சன்னிதானத்திற்கு வந்தார். தை மாசம் வருது, பொங்கல் பானைகளை செய்யணும், மண்ணை பிசைஞ்சு வச்சிருக்கேன், அது நல்லா காயணும், அதனால மழை பெய்யாம பாத்துக்க கடவுளே என்ற கோரிக்கையும் வைத்தார். என்ன செய்வார் ஆண்டவர்? பயிர் விளைய ஒருவர் மழை கேட்கின்றார், மற்றொருவர் மட்பாண்டம் செய்வதற்கு மழையை நிறுத்த சொல்லுகின்றார். இது போன்ற சிக்கல்களை சிக்கிக் கொள்ளாமல் இருக்க மனிதர்களே இல்லாத ஓரிடத்திற்கு போய் சேர முடிவெடுத்தார் கடவுள். எவ்வளவு தேடியும் அப்படி ஒரு இடம் அவருக்கு தென்படவில்லை. எங்கும் மனித நடமாட்டம். உடனே ஒரு ஆலோசனை குழுவை கூட்டினார். மனிதர்களே இல்லாத ஓரிடம் எனக்கு காட்டுங்கள் என்றும் கேட்டார் கடவுள். நீங்கள் இமயமலையிலே போய் அமர்ந்து கொள்ளலாமே என்றார் ஒருவர். ஐயோ, இப்பெல்லாம் மனிதர்கள் போர்க்கருவிகளுடன் அங்கு வந்து குவிந்து விடுகின்றார்கள், அங்கு செல்வது ஆபத்து என்றார் இன்னொருவர். சந்திர மண்டலத்தில் போய் ஒளிந்து கொள்ளுங்களேன் என்றார் இன்னொருவர். மனிதன் எப்பொழுதோ தன் காலடியை அங்கே பதித்து விட்டான், விரைவில் பலர் அங்கே வந்து விடுவார்கள், அதுவும் சாத்தியமில்லை. சரி, நட்சத்திர கூட்டத்தில் ஒளிந்து கொள்ளலாமே என்றார் இன்னொருவர். அதற்கும் வாய்ப்பில்லை என்றார் கடவுள். எங்கே ஒளிவது? ஆலோசனை குழுவினருக்கு புரியவில்லை. அதே நேரத்தில் பூமியை பார்த்தார் கடவுள். அங்கே ஒரு அம்மா தன் மகனை பற்றி கணவரிடம் குறை கூறி கொண்டிருந்தார். நம்ம பையன் எங்க பணத்தை வச்சாலும் எடுத்துடுறான். பீரோல வச்சேன், பணம் காணாம போயிடுச்சு. அலமாரியில வச்சேன், எடுத்துட்டு போயிட்டான். அப்பவும் காணாம போயிருச்சு. மேஜை டிராயர்ல பூட்டி வச்சேன், என்ன பண்ணானோ தெரியல, அதுவும் காணாம போயிருச்சுது. எங்க வச்சாலும் நம்ம பையன் எடுத்துக்கிறான். அவன் கண்ணிலிருந்து பணத்தை மறைக்கவே முடியல என்றாள் ஆதங்கத்துடன். அப்பா சொன்னார், அவ்வளவுதானே, நீ பணத்தை பாதுகாப்பா வைக்கிறதுக்கு ஒரு இடம் சொல்றேன். அத பீரோல பூட்டி வைக்க வேண்டாம், அலமாரியிலயோ மேஜையிலோ பத்திரப்படுத்த வேண்டாம். இனிமே பணத்தை நம்ம பையனோட பாட புத்தகக்குள்ள வச்சிரு. அதைத்தான் அவன் திறந்து பார்க்கவே மாட்டானே. பணமும் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். இந்த காட்சியை கவனித்தார் கடவுள். அவருக்கு ஒரு தெளிவும் வந்தது. நான் ஒளிந்து கொள்ள வேண்டிய இடம் தெரிந்து விட்டது. இனி நான் ஆலயங்களில் இருக்க தேவையில்லை, வேள்விச்சாலைகளில் இருக்க தேவையில்லை, வேதியரின் மந்திர முழக்கங்களில் இருக்க தேவையில்லை. நான் ஒளிந்து கொள்ள வேண்டிய இடம் மனிதர்களின் மனம். அங்கே நான் மறைந்து கொண்டால் தன்னை திறந்து நான் எங்கே இருக்கின்றேன் அவன் தேடி பார்க்கவே மாட்டான் என்று சொல்லிவிட்டு பத்திரமாக பாதுகாப்பாக மனிதர்களின் மனதுக்குள் ஒளிந்து கொண்டார். அன்னபிஷேகம். அன்பர்களே, கடந்த புதன்கிழமை நமது திருக்கோவிலில் அமைந்துள்ள பூமிநாதருக்கு அன்ன அபிஷேகம் செய்து மிகவும் மகிழ்ந்தோம். அதனுடைய படத்தொகுப்பினை நமது முகநூலில் கண்டுகளியுங்கள். அன்னம் பரபிரம்மம் என்று கூறி உணவை இறைவனாக பாவிப்பது நமது தர்மம். உடலை வளர்ப்பது மட்டுமல்லாது உள்ளத்தையும் வளர்ப்பது அன்னம்தான். கல்லினுள் வாழும் தேரை முதல் கற்ப பையில் வளரும் உயிர் வரை அனைத்து உயிர்களுக்கும் உணவு அளிப்பவன் ஈசன். அதனால் அன்னத்தை பற்றி எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருக்கின்றான் என்று சாமவேதத்தில் குறிப்பிடப்படுகின்றது. அன்னம்தான் உலகில் வாழும் உயிர்களுக்கு அடிப்படை. உயிர்களை படைத்ததோடு மட்டுமல்லாமல் அவை உண்பதற்காக இறையையும் படைத்தருளிய இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக ஐப்பசி மாத பௌர்ணமி தினமான புதன்கிழமை நமது ஆலயத்தில் அன்னாபிஷேகம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்திற்கு மட்டும் தனிச்சிறப்பு உண்டு. அன்றுதான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து 16 கலைகளுடன் முழு பொலிவுடன் தோன்றுகின்றான். ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தின் பொழுது சந்திரன் பூமிக்கு நெருக்கமாக வந்து அதிக பொலிவுடன் தோன்றுவான். திங்கள் முடிசூடியவருக்கு மதி முழுமையான ஒளியுடன் இருக்கும் நாளில் சிறப்பு வழிபாடு செய்வதுதானே சிறப்பு. நவகிரகங்களில் சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி என்பதால் அன்று சிறப்பு வழிபாடாக ஈசனுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகின்றது. இது மட்டும்தான் காரணம் என்றால் அதுவும் இல்லை, வேறொரு காரணமும் இருக்கின்றது. சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல் அது. பிரம்மாவின் கர்வத்தை அடக்க நினைத்த சிவபெருமான் பிரம்மாவின் ஒரு தலையை கொய்து விடுவார். துண்டிக்கப்பட்ட தலை சிவபெருமானின் கையில் கவ்விக்கொள்ள அவரை பிரம்மஹத்தி தோஷம் தொற்றிக்கொள்ளும். சிவபெருமான் தனது சுயத்தை இழந்து விடுவார். கையை கவ்விக்கொண்ட பிரம்மனின் கபாலமே பிச்சை பாத்திரமாக மாறிவிடும். யார் பிச்சையிடும் பொழுது இந்த கபாலம் அன்னத்தினால் நிறைகின்றதோ அந்த கபாலம் சிவபெருமானின் கையை விட்டு பிரியும் என்பது விதி. சிவபெருமான் காசிக்கு செல்லும் பொழுது அன்னபூரணி அன்னமிடுகின்றாள். அவளது அன்பினால் கபாலம் அன்னத்தினால் நிறைய பிரம்மனின் தலை சிவபெருமானை விட்டு விலகும். சிவபெருமானும் பிரம்மஹத்தி தோஷத்தில் இருந்து விடுபட்டு மாயையில் இருந்து விலகுவார். அன்னபூரணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம் ஐப்பசி மாத பௌர்ணமி. அதனால்தான் சிவபெருமானுக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் அன்னாபிஷேகம் செய்விக்கப்படுகின்றது. அம்பிகை பாகனான சிவபெருமான் அபிஷேக பிரியர். அதனால்தான் அவருக்கு 11 வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்வது வழக்கம். அவை தூய நீர், பசும்பால், இளநீர், கரும்புச்சாறு, சந்தனம், விபூதி, தயிர், பஞ்சாமிர்தம், மாப்பொடி, மஞ்சள், அன்னம் ஆகியன. இவற்றுள் மிக சிறப்பானது அன்னாபிஷேகமே. ஒருவன் எத்தகைய உணவு உண்கின்றானோ அதை பொறுத்தே அவன் மனம் இருக்கும் என்கின்றது நமது உபநிஷங்கள். இத்தனைய சிறப்பு வாய்ந்த அன்னத்தை கொஞ்சம் கூட வீணாக்கலாகாது என்பதை உணர்த்தவும் அன்னத்தின் தெய்வீக தன்மையை எடுத்துக்காட்டவுமே அன்னாபிஷேகம் செய்யப்படுகின்றது. சோறுதான் சொக்கநாதர், சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று இன்றும் மக்கள் சொல்வதுண்டு. நாம் உண்ணும் அன்னமே ஆண்டவன், அவனே அன்னத்தின் வடிவில் இருக்கின்றான், அவனே நமக்கு படியளப்பவன். எனவே இறைவனுக்கு அன்னாபிஷேகம் என்பது நாம் அவனுக்கு செலுத்தும் நன்றி கடன். அன்னாபிஷேக வைபவத்தை தரிசித்தால் வாழ்வில் உணவு பஞ்சமே ஏற்படாது, எந்தவித தோஷங்களும் நெருங்காது, அனைத்து விதமான வளங்களும் பெருகும் என்பது நம்பிக்கை. வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் 104.6 பண்பலை வரிசையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை இவனை 2638854 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
பஞ்சாக்கர சத்குருவே முத்தி பஞ்சா.